நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் தேவனையன் அவர்களே.
வணக்கம்.
இந்தியாவில் வந்து கொரோனா நிலைமை வந்து மிக மோசமாக இருக்குது அப்படின்னு தினமும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. தமிழகத்தை பொறுத்தளவில் கொரோனாவின் நிலைமை அங்கே வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
அதாவது இன்றைய நிலையில் வந்து இந்திய அளவில் வந்து தமிழகம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது, பாதிப்புகளில் மூன்றாவது இடத்துல இருக்குது. தொடர்ச்சியாக தமிழகத்திலேயும் வந்து இந்த கொரோனாவுடைய தாக்கம் வந்து அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. ரொம்ப பிரச்சனை நிறைந்த சிக்கல்கள் நிறைந்த தமிழகம் மாதிரி இருக்கு. என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து இங்க தொடர்ச்சியா வந்து இதனுடைய வேகம் வந்து முதல் அலையை விட இது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது வந்து இதுக்காக இருக்கிற அந்த கட்டமைப்பு இது மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த பற்றாக்குறையா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல இந்த முதல் அலை முடிந்து அதற்கான ரெண்டாவது அலைக்கான விஷயத்தை பத்தியான ஒரு முன் தயாரிப்பு இதுல மொத்தமாவே விட்டுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு லெட்டாச்சிக்கான அணுகுமுறை தான். அதாவது வருமா வராதா அப்படிங்கறத பத்தி அறிவியல் பூர்வமா யோசிச்சிருக்கணும். இவங்க வந்து யோசிச்சது வந்து ஒரு ஏதோ ஒரு முறையில யோசிச்சுட்டு மத்திய அரசு வந்து அதுக்கான சரியான வழிகாட்டுதல்களை மாநில அரசு கொடுக்கலங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த இக்கட்டான சூழல்ல ஐந்து மாநிலங்கள் நடந்த தேர்தல் வந்து தமிழகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. இந்த மூன்று மாதம்ங்கிறது வந்து கொரோனா அப்படிங்கிறது என்னென்னங்கிறதே எங்களுக்கு மக்கள் மொத்தமா மறந்துட்டாங்க. என்ன காரணம்னா, இங்க வந்து அரசியலுக்கான விஷயங்கள், அரசியல் கூட்டங்கள் அந்த நிலை போகும்போது மொத்தம். அப்ப இந்த காலகட்டத்துல வந்து திட்டமிட்டு, அந்த காலகட்டத்துல தான் மகாராஷ்டிரால கடுமை அதிகரித்து இருந்துச்சு, அந்த காலகட்டத்துல தான் வந்து வட மாநிலங்கள் அதிகரித்து போயிட்டு இருந்துச்சு, அதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம். இவங்க அதுக்கான தேர்தல் விஷயத்துல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தோ இல்ல அந்த தேர்தல் பிரச்சாரங்களை வந்து நெறிப்படுத்தியோ, ஏன்னா வந்து நெறிப்படுத்துறதுங்கிறது அப்படின்னு நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்துல நாங்களா தேர்தல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கடுமையா ஊர் முழுதும் வானொலி கட்டிட்டு இருக்கோம், கட் அவுட்டர்ஸ் இருக்கும், அப்படி எல்லாம் இல்லாமல் நாங்கெல்லாம் இப்ப கடந்த பத்தாண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா கட் அவுட் எல்லாம் கிடையாது, கடுமையான வானொலி பிரச்சனை இல்லாம எல்லாம் நல்லா குறைஞ்சிச்சு. அப்ப இந்த காலகட்டத்துல சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அதை வந்து மக்கள் கூட்டுறத வந்து ஒழுங்காக முறைப்படுத்தி அறிவியல் முறைப்படி நெறிப்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திக்கலாம். இந்த கூட்டம் தான் இந்த வந்து இந்த ரெண்டாவது அலை மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் ஆகிறதுக்கான காரணம் நான் சொல்லுவேன்.
இப்போ இந்தியாவில் வந்து கொரோனா தொடர்பான இறப்பு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் வழியாக நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ அந்த இறப்பு எண்ணிக்கை கூட வந்து அரசு சொல்கிற ஒரு எண்ணிக்கை வேற, உண்மையிலே இருக்கிற எண்ணிக்கை வேற. அது வந்து உண்மையிலே இருக்கிற எண்ணிக்கை வந்து ஒரு நான்கு மடங்காவது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அங்கே இறப்பு எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குது? அதிகமான மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உண்மையான எண்ணிக்கை வெளியில் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா சொல்லுங்களேன்.
ஆமா, இறப்பு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 300 தொட்டுட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு 300-310 அப்படி வந்துட்டு இருக்கு. அது முதல் அலையோட ஒப்பிடும் போது இந்த இறப்போட எண்ணிக்கை மிக மிக அதிகரிச்சு இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த புள்ளி விவரங்கள்ல மிக பெரிய பெரிய சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது இந்த இறந்தவர்கள் வீட்டுல இறந்துடுறாங்க, இறந்த உடனே வந்து அவங்க அடக்கம் பண்ணப்படுகிற இடத்துக்கு போகும்போது அங்க எண்ணிக்கையும் இந்த இறந்தவர் எண்ணிக்கையும் வந்து முரண்படுது. ஒரு நாளைக்கு இத்தனை கல்லறைகள்ல இருந்து எரியூட்டப்படுகிறது இவ்வளவு இருக்கு, அடக்கம் பண்ணப்பட்டது இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற முரண்பாடுகள் இருக்குன்னு சமூக செயற்பாடுகள் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப போன சென்னை போன்ற பெருநகரங்கள்ல என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த இறப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னா தான் நீங்க வந்து அந்த அடக்கு தலங்களுக்கு கொண்டு போக முடியும், அடக்கம் செய்வதோ அல்லது எரிப்பதற்கானோ. ஆனா பிற இடங்கள்ல என்ன, பிற இடங்கள்ல என்னன்னா அப்படிப்பட்டான ஒரு முறைப்படுத்தப்படுதல் அதனால என்னச்சுன்னா அவங்க அவங்க எடுத்துட்டு போய் அங்கங்க பண்ணிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா மித்த மாநிலங்களை கம்பேர் பண்ணுவது, வட மாநிலங்களை பாத்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் கங்கையில தூக்கி எறிவதும், அப்ப அந்த ஓரத்துல அங்கங்க எரிக்கிறது மாதிரியான அந்த பொது சுகாதார பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனா எண்ணிக்கைகளுக்கும் அவங்க சொல்றதுக்கும் இறப்பு எண்ணிக்கை கண்டிப்பாக ஒன்று அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
இப்போ அடுத்து வந்து இப்போ இந்தியா பொறுத்த அளவில், இப்போ இந்தியாவில் வந்து மருத்துவமனை வசதி இல்லை, ஆக்சிஜன் போதுமான அளவு இல்லை, வென்டிலேட்டர் சுவாச கருவிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டு நிலைமை எப்படி இருக்கு?
அதாவது என்னன்னாங்க, இப்ப இந்தியான்னு எடுக்கும்போது தமிழ்நாடு எப்பவுமே ஒரு வித்தியாசமான மாநிலம் தான். அதாவது சமூக கட்டமைப்பு, இந்த மாதிரி பொது சுகாதார கட்டமைப்பு, கல்வி போன்ற கட்டமைப்புகள்ல தமிழ்நாடு மித்த மாநிலங்களும் ஒரு முன்னேறிய மாநிலம் தான். அதுல வந்து மாற்றம், அதாவது எங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற மருத்துவமனை மருத்துவ கல்லூரி வந்து எல்லா மாவட்டத்துல இருக்கிற ஒரே மாநிலம் வந்து தமிழகம் மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது தமிழகத்துல கட்டமைப்புகள் இருக்கு, ஆனால் திட்டமிடுதல் வந்து பயங்கரமான குழப்பிட்டாங்க. ஏன்னா இந்த 3 மாதங்கள் தமிழ்நாட்டுல அரசு ஆட்சி நடக்கல, மாநில அரசு ஆட்சி நடக்கல, அது வந்து நடக்கல, அதுக்கான திட்டமிடுதல் கிடையாது. ஆனா இதனோட வேகம் வந்து எதிர்பார்த்தோட அதிகமா இருந்ததுனால இங்கேயும் வந்து ஆக்சிஜன் இல்லை, அந்த மருந்து இல்லை, பெட் இல்லை, இன்னைக்கு வந்து ரொம்ப நாங்க கேள்விப்படாத விஷயங்கள் வந்து ஆம்புலன்ஸ்ல இறக்குறது எல்லாமே வந்து நான் என்னுடைய இந்த 40 ஆண்டு இதுல வந்து நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அவ்வளவு சிக்கல் நடந்தது. என்ன காரணம்னா தனியார் மருத்துவமனைகள் ஒரு லெவல் போய் முடியலன்னா டக்குன்னு அரசு மருத்துவமனைக்கு போன்றாங்க. அரசு மருத்துவமனையில் ஆல்ரெடி அங்க இல்லை. அடுத்து வந்துங்க இந்த மருத்துவ கட்டமைப்புல வந்து என்ன மாதிரியான முன் ஏற்பாடுகள் அப்படிங்கறத பத்தி எந்த விதமான அரசு நிர்வாகத்தில் இல்ல. இந்த கடந்த 5 ஆண்டுகள் வந்து அது குறிப்பாக இந்த கடந்த 4 ஆண்டுகள் தமிழ்நாட்டுல அரசுகள் வந்து இவங்க வந்து அந்த அந்த நேரத்துக்கு அது என்ன தேவையோ அதை மட்டும் செய்யாது. அதுக்கான ஆணிவேர் என்ன, இதுக்கான சிக்கல் என்ன, இதுக்கான ரூட் காஸ் என்னங்கிற பத்தி என்ன பத்தி திட்டமிடுதலே இல்லாமல் அப்போத்திக்கு அப்போதைக்கு பேசி இந்த 4 ஆண்டுகள் ஒப்பேத்திட்டு வந்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அந்த 4 ஆண்டுகள் உச்சம் வந்த உடனே இப்ப புதுசா வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. ஆனா புதிதாக வந்திருக்க அரசாங்கம் முயற்சி செய்யறாங்க. நான் முயற்சி செய்யலன்னு சொல்ல மாட்டேன், முயற்சி செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கான இன்னல்கள் என்ன, எந்த விதமான தயாரிப்பு வேலைகள் இல்லை. ஏன்னா இந்த கடந்த ஓராண்டா வந்து கொரோனாவோட சிக்கல்கள் வரும்பொழுது இந்த கொரோனா தயாரிப்புக்கான வேலைகள், கொரோனாக்கான முன்னெடுப்பு வேலைகள் வராமல் இருப்பதற்கு வந்ததுக்கான விஷயங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா டீம் ஒர்க் பண்ணல அப்படிங்கறத வந்தது. அதனுடைய தாக்கம் தான் இப்ப நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கோம். ஏன்னா மிச்ச மாநிலத்த அளவுக்கு நாங்க வந்து தப்பிச்சிருக்கலாம், தமிழ்நாடு தப்பிச்சிருக்கலாம், தமிழ்நாடு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தமிழ்நாடு எல்லாமே இருக்கு. ஆனா இந்த நிர்வாக கோளாறு தான் காரணம், இப்படி கொண்டு விட்டுட்டாங்க.
சரி, இப்ப தடுப்பூசி பத்தி ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்ப தடுப்பூசி வந்து மக்கள் போடுறதுக்கு முன் வருகின்றார்களா, அல்லது இப்போ சந்தேக கண்ணோட்டத்தோட தான் இருக்கிறாங்களா, அல்ல அப்படியே தடுப்பூசி போட வர்றவங்களுக்கு கிடைக்கிற அளவு தடுப்பூசி இருக்காங்க?
நல்ல, அதாவது எப்படிதான் வந்துங்க, துவக்கத்துல வந்து ஜனவரி மாசத்துல வந்து நம்ம தடுப்பூசிகள் வர ஆரம்பிச்சு தமிழகத்துக்கு. இந்தியாவிலே வந்து தடுப்பூசிகளே சரியாக பயன்படுத்தாமல் அதிகமான மாசு அடைஞ்சதுங்கிறது வந்து தமிழ்நாடு 12 விழுக்காடுக்கு மேல கொண்டு வந்த அதான காரணம் வந்து அந்த காலகட்டத்துல வந்து அரசும் சரி மக்களுக்கும் வந்து அந்த சரியான தடுப்பூசிகளை பத்தியான ஒரு சரியான தகவல் கொடுக்காதனால வந்து அது அப்படியே வந்து விட்டாங்க. ஆனா இப்பொழுது வந்து இப்ப வந்து மக்கள் வந்து தடுப்பூசிகிட்ட வந்து போடுற எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. மிச்ச மாநிலங்கள்ல ஒப்பிடும் போது தமிழகம் அதிகரிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, இந்த தடுப்பூசியை பத்தியான முழு புரிதல வந்து அந்த பொது சுகாதாரத்துறை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகல. அதாவது நிறைய தவறான அறிவியல் பூர்வமில்லாத பார்வை, பழமைவாத பார்வை, இதெல்லாமே நிறைய நம்மளோட இந்தியாவில இருக்குல்ல, தமிழகத்துல இருக்கு அந்த பழமைவாத அதுலக்கு எல்லாரும் பேசுறாங்க. இது மாதிரி அது போட்டா வந்து பிரச்சனை ஆயிடும், இவர் இறந்துட்டாரு அவர் இறந்துட்டாருன்னு ஒரு பெரிய. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து சமூக தளத்துல நாங்க எல்லாரும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தோம். யாருமே வந்து தடுப்பூசி போடாத மனிதர்கள் உலகத்தை யாருமே கிடையாது. நீங்க வந்து போலியோங்கிற தடுப்பூசி இல்லைன்னா இன்னைக்கு வந்து போலியோ இல்லாம போன அப்படி விளக்கங்கள் பின்னாடி அதிகரிக்கிறது இருக்க இப்போ வந்து தடுப்பூசி போடுறோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆனால் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, ஆனால் தடுப்பூசிகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. தடுப்பூசி விலைகளை தனியார் இடத்துல அதிகப்படுத்திட்டாங்க. இப்ப வந்து எல்லாரும் தடுப்பூசி போடுறதுக்கு விரும்புறாங்க, ஆனா வந்து தடுப்பூசி இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா முதல் டோஸ் போட்டு 2வது டோஸை வந்து 4 வாரம் தாங்க, இப்ப 6 வாரம் தாங்க, இப்ப 8 வாரம் தாங்க, 12 வாரம்ட்டாங்க அந்த ஒரு தடுப்பூசி. இன்னொரு தடுப்பூசி வந்து முதல் தடுப்பூசி போட்டாங்க, 2வது தடுப்பூசி வந்து மருந்து வரல, அதனால நீங்க வந்து அந்த 6 வாரம் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு இவங்களே அந்தக்கான விஷயத்த பண்றாங்க. இப்பந்தான் இந்த கடந்த 2-3 நாட்களாகத்தான் அந்த தடுப்பூசிகள் வந்து எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா இப்ப தமிழக புதிதாக வந்திருக்க தமிழக அரசு வந்து ஒரு 5 கோடி தடுப்பூசிகளை வந்து உலகளாவிய அளவுல டெண்டர் இங்க வந்து மத்திய அரசு வந்து சரியாக நிர்வாகத்துக்கு பண்ணாங்கனால சப்போர்ட் பண்ணாங்கனால தமிழக அரசே வந்து உலகளாவிய டெண்டர் வாங்கி 5 கோடி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி 90 நாளில் போடுறதுக்கான ஒரு முன்முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சிறப்பான முயற்சி.
இப்போ தமிழகம் வந்து கடந்த 1 வார காலமாக முடக்க நிலையில், அதாவது லாக்டவுனில் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு வாரம் வந்து லாக்டவுனில் தொடரும் இல்லையா. இந்த லாக்டவுன், இந்த முடக்க நிலையில் மக்கள் இதை எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க, வறுமை பொருளாதார நலிவு இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன்.
அதாவது முதல் அலை வந்த போதுங்க அப்போ வந்து லாக்டவுன் ரொம்ப கடுமையாக்கப்பட்டு மிக கொடூரமாக நடந்துச்சு. அப்போ வந்து கொரோனாவோட வறுமை மிக கொடியதாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியா போன்ற நாடுகள்ங்கிறது 60 விழுக்காடு வந்து ஒருங்கிணைக்கப்படாத கூலித்தொழிலாக அவன் அன்றாடம் உழைக்கிறவர்கள், அவங்களுக்கு அன்றாடம் உழைத்தா தான் காசு. அப்படிப்பட்ட நிலையில வறுமை மிகப்பெரிய கொடூரமாச்சு. உங்களுக்குலாம் தெரியும், தமிழகத்தில் சென்னை போன்ற பகுதியில லட்சக்கணக்கான பேர் வந்து சொந்த ஊர்களுக்கு போனாங்க. தமிழகத்தை நாடி வந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் வந்து லட்சக்கணக்கான பேர் நடந்து சைக்கிள் அப்படிலாம் போனாங்க. அந்த பாடத்தையாவது கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் வந்து அந்த 2வது மலை வருவதற்கான தடுப்புல பண்ணிருக்கணும். இப்ப வெறும் லாக்டவுன் அப்படிங்கறது வந்து கொரோனாவுக்கு தீர்வு காணுமா அப்படின்னு கேள்விப்பட்டேன், காணாது அப்படிங்கறத என்ன போன்றவர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்பு வந்தாங்க, பொருளாதார சிக்கல் நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து வறுமை வந்து மிகப்பெரிய சிக்கல்ல வந்து நின்றுச்சு. ஆனா அந்த அடிப்படையில இந்த கொரோனா லாக்டவுன் அப்படிங்கறது வந்து எவ்வளவு விரைவாக இந்த லாக்டவுனை வந்து குறுக்கி வேற தளங்கள்ல வந்து நம்ம வந்து சாமானிய மக்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரத்தை உறுதி செய்யற திட்டங்களை கொண்டு போனா மட்டும்தான் இந்த நாட்டோட அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த நிலையில் தூக்கி நிற்கும். இல்லாட்டி என்ன ஆயிடுன்னா தமிழகத்துக்குள்ளேயும் பிற மாநிலங்கள் மாதிரி சிக்கல்கள் வந்துடும். மொத்தமா லாக்டவுன் லாக்டவுன் அப்படின்னு போனாங்கன்னா லாக்டவுனோட வறுமை மிகப்பெரிய கொடியதா ஆயிடும்.
மிக்க நன்றி தேவநாயகன் அவர்களே.
மிக்க மகிழ்ச்சி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.